Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
बनते हैं जरूर गॉड होगा जो हमको बैठ करके गॉड एंड गॉडेस बनाते हैं। कैसे बनाते हैं सोचो, तुम बन रही हो, बात बहुत थोड़ी है बच्ची, बिल्कुल थोड़ी, बिल्कुल सिंपल। बाबा समझा देते हैं हम बच्चे कि रात को गाली तो सुनी है। अच्छा, मन मना बाबा का अर्थ देखो कितना सहज है। बाप कहते मेरे मीठे बच्चे, अब तुम सबको वापस आना है, अभी तुम सब की ये मान परस्त अवस्था है, छोटे और बड़े की सभी मिसाल देते हैं। ये एटमिक बम से लगेंगे ना तो घोरे गाड़ी घोरे बच्चे बच्चिया सभी खत्म हो जाते।
काले मुरली ओम शांति। பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தை ஆசிரியர் சத்குரு ஆகிய மூவரையும் ஒன்றாக நினைவு செய்வதால் உங்கள் நினைவு மிக அற்புதமானதாகும். இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தை ஆசிரியர் சத்குரு ஆகிய மூவரையும் ஒன்றாக நினைவு செய்வதால் உங்கள் நினைவு மிக அற்புதமானதாகும். மாயை சில குழந்தைகளை அகந்தை கொள்ள செய்யும் பொழுது அவர்கள் எதனையிட்டு அக்கறை கொள்ளாமல் உள்ளனர்? மாயை சில குழந்தைகளை அகந்தை கொள்ள செய்யும் பொழுது அவர்கள் எதனையிட்டு அக்கறை கொள்ளாமல் உள்ளனர்? அகந்தை கொண்ட குழந்தைகள் சரீர உணர்வுக்கு வருவதால் முரளியை பற்றி அலட்சியமானதொரு மனோபாவத்தை கொண்டுள்ளனர். ஓர் எலி மஞ்சள் துண்டொன்றை கண்டதும் தான் ஒரு பலசரக்கு கடை முதலாளி என்று எண்ணியதாக ஒரு கூற்று உள்ளது. முரளியை சற்றேனும் வாசிக்காது தங்களுக்கு சிவபாபாவுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக கூறுகின்ற பலர் உள்ளனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளியில் எப்பொழுதும் புதிய கருத்துக்கள் உள்ளன, எனவே ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள், இதில் அதிகளவு கவனம் செலுத்தப்படல் வேண்டும். தாரணிக்குரிய சாராம்சம். முதலாவது, அழியக்கூடிய பொருட்களின் மீதுள்ள போதையை துறந்து நீங்கள் ஒரு சதத்துக்கும் பெறுமதியற்றவர்களிலிருந்து ஒரு பவுன் பெறுமதியானவர்கள் ஆகுகின்றீர்கள் என்ற ஆன்மீக போதையை பேணுங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார், உங்கள் கல்வி அசாதாரணமானது. இரண்டாவது, ஆஸ்திகர்களாகிய தந்தையை வெளிப்படுத்தும் சேவையை செய்யுங்கள். அகந்தை கொண்டவராகி எந்த ஒரு முரளியையும் தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம். தமது உறவு முறையிலும் தொடர்பிலும் வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானம் செய்கின்ற ஓர் மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகுவீர்களாக. தமது உறவு முறையிலும் தொடர்பிலும் வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானம் செய்கின்ற ஓர் மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகுவீர்களாக. நாள் முழுவதும் உங்கள் உறவு முறையிலும் தொடர்பிலும் வருகின்ற எவருக்கும் ஏதாயினும் ஒரு சக்தியை, ஞானத்தை, தெய்வீக குணங்களை அவர்களுக்கு நிச்சயமாக தானம் செய்யுங்கள். நீங்கள் ஞான பொக்கிஷத்தையும் சக்திகளினதும் தெய்வீக குணங்களினதும் பொக்கிஷங்களை கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் தானம் செய்யாத ஒரு நாளேனும் இல்லாதிருக்கட்டும். அப்பொழுதே நீங்கள் மகாதானி என அழைக்கப்படுவீர்கள். உங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பது என்பதே தானம் என்பதன் ஆன்மீக அர்த்தமாகும். எனவே உங்களது மேன்மையான ஸ்திதியினதும் உங்கள் மனோபாவத்தின் அதிர்வுகளினதும் சூழலினால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒத்துழைப்பை கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். பாப் தாதாவிற்கும் குடும்பத்திற்கும் நெருக்கமாக இருப்பவர்கள் திருப்தியின் புன்னகையையும் ஆன்மீகத்தையும் சந்தோஷத்தையும் தமது முகத்தில் கொண்டிருப்பார்கள். பாப் தாதாவிற்கும் குடும்பத்திற்கும் நெருக்கமாக இருப்பவர்கள் திருப்தியின் புன்னகையையும் ஆன்மீகத்தையும் சந்தோஷத்தையும் தமது முகத்தில் கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களிடம் வினவுகின்றார். இங்கு நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? தந்தை ஆசிரியரும் சத்குருவினதும் நீங்கள் அனைவரும் மூவரதும் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே வினவ வேண்டும். நான் இங்கிருக்கும் பொழுது மாத்திரம் நினைவு செய்கின்றேனா, அல்லது நடந்து திரியும் பொழுதும் நினைவு செய்கின்றேனா? இது ஏனைய ஆத்மாக்களுக்கு கூறப்படாத அற்புதமானதொரு விடயமாகும். லக்ஷ்மியும் நாராயணனும் உலகாதிபதிகளாக இருந்த போதிலும் அந்த ஆத்மாக்களை நீங்கள் தந்தை, ஆசிரியர் அல்லது சத்குரு என்று கூற முடியாது. உண்மையில் முழு உலகில் உள்ள எந்த ஒரு ஆத்மாவையும் இவ்வாறு கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இம்முறையில் நினைவை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாபாவே உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்பதுடன் அவரே பரமன் என்பதையும் உங்களுக்குள் நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். நீங்கள் மூவரையுமா அல்லது ஒரு வரை மாத்திரமா நினைவு செய்கின்றீர்கள்? அவர் ஒருவராக இருந்த போதிலும் நீங்கள் அவரை மூன்று ரூபங்களின் பண்புகளுடனும் நினைவு செய்கின்றீர்கள். சிவபாபாவே எங்களை, சிவபாபாவே எங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவார். இது அசாதாரண விடயமாகும். நீங்கள் இதனை அமர்ந்திருக்கும் பொழுதும் நடந்து திரியும் பொழுதும் நினைவு செய்ய வேண்டும். பாபா வினவுகின்றார், அவரை நினைவு செய்யும் பொழுது அவரே உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றீர்களா? அத்தகைய ஒரு சரீரதாரி இருக்க முடியாது. கிருஷ்ணர் முதலாம் இலக்க சரீரதாரியாயினும் அவரை தந்தை, ஆசிரியர், சத்குரு என அழைக்க முடியாது. இது முற்றிலும் ஓர் அற்புதமான விடயமாகும். ஆகவே நீங்கள் பாபாவை மூன்று ரூபங்களிலும் நினைவு செய்கின்றீர்களா என்று உண்மையாக கூற வேண்டும். உணவருந்தும் வேளையில் சிவபாபாவை மாத்திரம் நினைவு செய்கின்றீர்களா, அல்லது மூன்று ரூபங்களும் உங்கள் புத்தியில் தோன்றுகிறதா? இவ்வாறாக நீங்கள் வேறு எந்த ஆத்மாவையிட்டும் குறிப்பிட முடியாது. இது ஓர் அற்புதமான விடயமாகும். தந்தையின் புகழ் தனித்துவமானது. எனவே இவ்வாறாக நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் பின்னர் உங்கள் புத்தி அற்புதமான அந்த ஒருவரை நோக்கி முழுமையாக ஈர்க்கப்படும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து தனது அறிமுகத்தை கொடுப்பதுடன் முழு கல்பத்தினதும் ஞானத்தையும் கொடுக்கின்றார். இவை வெவ்வேறான யுகங்கள். ஒவ்வொரு யுகமும் இத்தகைய பல வருடங்களை கொண்டது. இவ்வாறாக இது சுழல்கின்றது. படைப்பவரான அந்த தந்தையால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அதிகளவு உதவியை பெறுவீர்கள். அவர் மாத்திரமே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவார். அவரை போன்று வேறு எந்த ஆத்மாவும் மேன்மையாக இருக்க முடியாது. எவ்வாறாயினும் மாயை உங்களை அத்தகைய தந்தையை மறக்க செய்கின்றார். பின்னர் நீங்கள் ஆசிரியரையும் குருவையும் கூட மறந்து விடுகின்றீர்கள். தந்தை உங்களை அத்தகையதோர் உலகிற்கு அதிபதிகளாக ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக உணர வேண்டும். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தியானது நிச்சயமாக எல்லையற்றதாகும். அவரது புகழும் உங்கள் புத்தியில் தோன்ற வேண்டும். நீங்கள் நடந்தும் உலாவியும் திரியும் போதெல்லாம் மூன்று ரூபங்களையும் நினைவு செய்ய வேண்டும். அந்த ஆத்மா மாத்திரமே ஒரே நேரத்தில் மூன்று வகையான சேவையையும் செய்கின்றார். இதனாலேயே அவர் பரமன் என அழைக்கப்படுகின்றார். உலகில் அமைதியை ஸ்தாபிப்பதற்காக மக்கள் மகாநாடுகள் போன்றவற்றை ஒழுங்கு செய்கின்றார்கள். இதுவே இப்போது நடைபெறுகின்றது என்றும், அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று புரிந்து கொள்வதற்கு அவர்கள் இங்கு வர வேண்டும் என்றும் அவர்களிடம் கூறுங்கள். யார் இதனை செய்கின்றார்கள்? தந்தையின் தொழிலை மக்களுக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். தந்தையின் தொழிலுக்கும் கிருஷ்ணரின் தொழிலுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. ஏனைய அனைவரும் அவர்களின் சரீரங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்பட்ட போதிலும் அந்த ஆத்மாவின் பெயரே புகழப்படுகிறது. அந்த ஆத்மாவே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவார். அந்த ஆத்மாவிலே ஞானம் உள்ளதாயினும் எவ்வாறு அவரால் அதனை கொடுக்க முடியும்? ஒரு சரீரத்தினூடாகவே அவரால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதே அவர் புகழப்படுகின்றார். சிவஜெயந்தியின் போது குழந்தைகளாகிய நீங்கள் மகாநாடுகளை நடாத்துகின்றீர்கள். பல்வேறு சமயங்களின் தலைவர்களையும் நீங்கள் அழைக்கின்றீர்கள். கடவுள் சர்வ வியாபகர் அல்ல என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கடவுள் ஒவ்வொரு பெரியிலும் இருப்பாராயின் ஒவ்வொரு ஆத்மாவும் தந்தை, ஆசிரியர், சத்குருவாகிய கடவுளா? என்னிடம் கூறுங்கள். நீங்கள் உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொண்டுள்ளீர்களா? இதனை வேறு எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. அதி மேன்மையான தந்தைக்கு அத்தகைய புகழ் இருக்கின்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். அவரே முழு உலகையும் தூய்மையாக்குபவர். சடப்பொருளும் தூய்மையாகுகின்றது. மாநாடுகள் நடைபெறும் போதே கீதையின் கடவுள் யாரென நீங்கள் முதலில் வினவ வேண்டும். சத்திய யுக தேவ தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? அவர் கிருஷ்ணர் என பதிலளித்தால் தந்தையின் பெயர் மறைந்து விடுகின்றது. அல்லது அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறினால் அது அவர் இல்லாதது போன்று ஆகிவிடும். ஆகையால் தந்தை இல்லையாயின் அவர்கள் அனாதைகள் என்று அர்த்தமாகும். அவர்களுக்கு எல்லையற்ற தந்தையே தெரியாது. அவர்கள் காம வாளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பெருமளவு விரக்தியையும் துன்பத்தையும் கொடுக்கின்றனர். ஆகவே உங்களுடைய புத்தி இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் கடைய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வேறுபாட்டை காட்ட வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணனும் தேவனும் தேவியும் ஆவார்கள். அவர்களினுடையது ஒரு வம்சம் என்பதால் அவர்கள் அனைவரும் தேவர்களும் தேவியராகவே இருக்க வேண்டும். எனவே நீங்கள் சகல சமயங்களையும் சேர்ந்தவர்களையும் அழைக்க வேண்டும். கல்வி கற்றவர்களையும் தந்தையின் அறிமுகத்தை தெளிவாக கொடுக்கக்கூடியவர்களையும் மாத்திரமே நீங்கள் அழைக்க வேண்டும். படைப்பினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியினதும் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்களின் பிரயாணம் தங்குமிட வசதி போன்றவற்றை நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுப்போம் என அவர்களுக்கு எழுதலாம். இந்த ஞானத்தை வேறு எவராலும் கொடுக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்து படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியினுடைய அறிமுகத்தையும் கொடுப்பவராயின் அவரது அனைத்து செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இவ்வாறாக வேறு எவராலும் விளம்பரப்படுத்த முடியாது. நீங்கள் தைரியமானவர்கள், நீங்கள் மகாவீரர்கள். அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் எவ்வாறோ உலக ராஜ்யத்தை கோரிக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எத்தகைய தைரியத்தை கொண்டிருந்தார்கள்! இவ்விடயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் பதிய வேண்டும். நீங்கள் அத்தகைய மேன்மையான பணியை மேற்கொள்கின்றீர்கள். நீங்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக்குகின்றீர்கள். ஆகையால் நீங்கள் தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் வெறுமனே சிவபாபாவை நினைவு செய்வது மட்டுமன்றி அவரின் புகழையும் பேச வேண்டும். இப்புகழானது அசரீரியானவருக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனால் அசரீரியானவர் எவ்வாறு தனது அறிமுகத்தை கொடுக்க முடியும்? படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொடுப்பதற்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய் தேவைப்படுகின்றது. இந்த வாய் அதிகளவு புகழப்படுகின்றது. கௌமிக்கிடம் பசுவின் வாய் செல்வதற்கு மக்கள் பெருமளவு சுற்றி அலைகின்றனர். அவர்கள் அனைத்து கதைகளையும் உருவாக்கியுள்ளனர். ஓர் அம்பு எய்யப்பட்டதும் கங்கைகள் தோன்றியதாக அவர்கள் கூறுகின்றனர். தூய்மை ஆக்குபவை கங்கைகளே என அவர்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறு ஒருவர் தண்ணீரினால் தூய்மையாக்கப்படுவார்? தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு வெறுமனே கற்பிக்கின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். ஆகவே படைப்பவரான தந்தையினதும் படைப்பினதும் அறிமுகத்தை யார் வந்து கொடுப்பார்கள்? ரிஷிகளும் முனிவர்களும் நேற்றி நேற்றி என கூறுவதை சாதுக்களும் சன்னியாசிகளுமே அறிவார்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் நாஸ்திகர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். இப்பொழுது ஆஸ்திகர்கள் எவரும் இருக்கின்றார்களா என பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நாஸ்திகர்களிலிருந்து ஆஸ்திகர்களாகுகின்றீர்கள். உங்களை மேன்மையாக்கும் எல்லையற்ற தந்தையை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் கூவி அழைக்கின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே, எங்களுக்கு விடுதலை அளியுங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்நேரத்தில் முழு உலகிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. அனைவருமே சீரழிந்துள்ளனர். ஆனால் அவர்கள் மீண்டும் மேன்மையடைவார்கள். ஆரம்பத்தில் உலகம் தூய்மையாக இருந்தது என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. தந்தை தூய்மையற்ற உலகத்தை உருவாக்குவதில்லை. அவர் வந்து சிவாலயம் என அழைக்கப்படும் புதிய உலகத்தை உருவாக்குகின்றார். சொர்க்கம் சிவபாபாவே சிவாலயத்தை உருவாக்குகின்றார். அவர் எவ்வாறு இதனை செய்கின்றார் என்று உங்களுக்கு தெரியும். பிரளயமோ அல்லது முழுமையான வெள்ளப்பெருக்கோ இடம்பெறுவதில்லை. பஞ்ச பாண்டவர்களே எஞ்சி இருந்ததாகவும் அவர்களும் பின்னர் இணைய மலையில் உருகி போனார்களாகவும் பல்வேறு விடயங்களையும் அவர்கள் சமய நூல்களில் எழுதியுள்ளனர். எவ்வாறாயினும் பின்னர் என்ன நடந்தது என்று எவருக்கும் தெரியாது. பாபா இங்கிருந்து அனைத்து விடயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார் என்று உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த ஆலயங்கள் அங்கே இருப்பதில்லை. தேவர்கள் முன்னர் இருந்தார்கள். அவர்களின் ஞாபகார்த்த ஆலயங்கள் இங்கு உள்ளது. இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சக்கரம் தொடர்ந்தும் சுற்றும் பொழுது வினாடிக்கு வினாடி புதியதாக ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அதிகளவு சரீர உணர்வுள்ள குழந்தைகள் தமக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் முரளியே வாசிப்பதும் இல்லை, அதற்கு பதில் அளிப்பதும் இல்லை. முரளி மிகவும் நல்லது, எனவே நீங்கள் அதை தவறுவிடக்கூடாது என பாபா உங்களை ஊக்கப்படுத்துகின்றார். நீங்கள் 10 அல்லது 15 நாட்களுக்கு முரளியை தவற விட்டால் அமர்ந்திருந்து அவற்றை வாசிக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், எவராவது வந்து படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியினதும் ஞானத்தை கொடுப்பாராயின் அவர்களுடைய செலவுகளை கொடுப்போம் என சவால் விடுங்கள். இதனை பற்றி தெரிந்தவர்களால் மாத்திரமே இவ்வாறு சவால் விட முடியும். ஓர் ஆசிரியருக்கு பதில் தெரிந்தால் மாத்திரமே அவரால் கேள்விகளை கேட்க முடியும். பதில் தெரியாது எவ்வாறு ஆசிரியரால் கேள்வி கேட்க முடியும்? சில குழந்தைகள் முரளியை பற்றி அலட்சிய போக்கினை கொண்டுள்ளார்கள். அவர்கள் சிவபாபாவுடன் மாத்திரமே ஒரு தொடர்பினை கொண்டுள்ளோம் என அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவரை நினைவு செய்வது மட்டுமன்றி சிவபாபா கூறும் விடயங்களை நீங்கள் செவிமடுக்கவும் வேண்டும். பாபா உங்களுக்கு அத்தகைய நல்ல இனிமையான விடயங்களை கூறுகின்றார். ஆனால் மாயை உங்களை முற்றிலும் அகங்காரமுள்ளவர்களாக்குகின்றார். ஓர் எலி மஞ்சள் துண்டொன்றை கண்டவுடன் நான் ஒரு கடை முதலாளி என எண்ணியதாக கூறப்பட்டுள்ளது. முரளியை வாசிக்காத பலர் உள்ளனர். முரளியின் பல புதிய கருத்துக்கள் தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் இந்த விடயங்களை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த தந்தையே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார் என்பதையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இல்லாவிடின் நீங்கள் எவ்வாறு கற்பீர்கள்? தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய நீங்களே தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார், தந்தை மகனை வெளிப்படுத்துகின்றார், ஆத்மாவே வெளிப்படுகின்றார். பின்னர் தந்தையை வெளிப்படுத்துவது குழந்தைகளின் பணியாகும். அப்பொழுது தந்தை உங்களை கைவிடவே மாட்டார். இன்று இந்த இடத்திற்கு செல்லுங்கள், நாளை வேறு எங்காவது செல்லுங்கள் என அவர் கூறுவார். அவருக்கு கட்டளையிட எவரும் இல்லை. மக்கள் இந்த அழைப்பிதழை பத்திரிகைகளில் வாசிப்பார்கள். இந்நேரத்தில் முழு உலகத்தவர்களும் நாஸ்திகர்களாகவே உள்ளனர். தந்தையே வந்து உங்களை ஆஸ்திகர்களாக்குகின்றார். இந்நேரத்தில் முழு உலகமும் ஒரு சதத்திற்கேனும் பெறுமதியற்றதாக உள்ளது. அமெரிக்கா எவ்வளவு தான் செல்வத்தையும் சொத்துக்களையும் கொண்டிருந்தாலும் அது ஒரு சதத்திற்கும் பெறுமதியற்றது. இவை அனைத்தும் முடிவடைய போகின்றன. முழு உலகிலும் நீங்கள் மாத்திரமே ஒரு பவுன் பெறுமதியானவர் ஆகுகின்றீர்கள். அங்கு எவருமே ஏழையாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சதா இந்த ஞானத்தை கடைந்து வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் அதீந்திரிய சந்தோஷத்தை பற்றி அறிய விரும்பினால் கோபியர்களை கேளுங்கள் என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் சங்கம யுகத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எவருக்கும் சங்கம யுகம் பற்றி தெரியாது. துரித கதியில் சேவை செய்வதனால் சங்கம யுகத்தின் புகழ் வெளித்தோன்றும். ஓ கடவுளே, உங்கள் நாடகம் அற்புதமானது என்று கூறப்பட்டுள்ளது. கடவுளே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவா என்று எவருக்குமே தெரியாது. தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த போதை குழந்தைகளாகிய உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் இந்த போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். போதையானது மிக விரைவில் சோடாவை போன்று ஆகிவிடுகின்றது. அதாவது சோடா முதலில் பொங்கி பின்னர் கீழே சென்று விடுவதை போன்றதாகும். நீங்கள் அதை சிறிது நேரத்துக்கு வைத்திருந்தால் அது உவர் நீரை போலாகிவிடும். இவ்வாறு நிகழக்கூடாது. மக்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அது மிகவும் நல்லது என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அதனை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒதுக்குவது அவர்களுக்கு சிரமமாக உள்ளது. வியாபாரம் போன்றவற்றை செய்வதற்கு பாபா உங்களுக்கு தடை விதிப்பதில்லை. தூய்மையாகி பாபா உங்களுக்கு கற்பிக்கின்ற அனைத்தையும் நினைவு செய்யுங்கள். அவர் உங்களுடைய ஆசிரியர். இது ஒரு அசாதாரண கல்வியாகும். எந்த ஒரு மனிதராலும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கற்பிக்க முடியாது. தந்தை இந்த பாக்கிய ரதத்தினுள் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், அமரத்துவ ரூபமான ஆத்மா வந்து அமரும் உங்களுடைய சிம்மாசனம் இதுவாகும். உங்களுக்கு முழு பாகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நிஜமானது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஏனைய அனைத்து விடயங்களும் செயற்கையானதாகும். நீங்கள் இதை மிக நன்றாக கிரகித்து ஒரு முடிச்சை போட வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அதை தொடும் பொழுது நினைவு செய்வீர்கள். எவ்வாறாயினும் அந்த முடிச்சு ஏன் போடப்பட்டது என்பதை சில வேளைகளில் மறந்து விடுவீர்கள். இதனை நீங்கள் மிக உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். ஞானத்துடன் தந்தையின் நினைவும் இருக்க வேண்டும். முக்தியும் ஜீவன் முக்தியும் உள்ளன. மிக இனிமையானவர்கள் ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் கற்று முயற்சி செய்யும் அளவிற்கேற்ப வரிசை கிரமமாக உங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்கின்றீர்கள் என பாபா புரிந்து கொண்டாலும் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியராகிய அவர் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். நீங்கள் மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள். இதனாலேயே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் என உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்ற அவரே உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவார். சிறு குழந்தைகள் இவ்வாறு நினைவு செய்வதில்லை. கிருஷ்ணரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என நீங்கள் கூற முடியாது. சத்திய யுகத்து இளவரசனான கிருஷ்ணர் எவ்வாறு குருவாக இருக்க முடியும்? கீழிறங்கும் நேரத்திலே உங்களுக்கு ஒரு குரு தேவைப்படுகின்றார். தந்தை வந்து அனைவருக்கும் ஜீவன் முக்தி அளிப்பதாக நினைவு கூறப்படுகின்றது. அவர்கள் கிருஷ்ணரை கரியை போன்று கருமையாக காட்டுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், காம சிதையில் அமர்வதால் இந்த நேரத்தில் அனைவரும் கரியை போன்று ஆகிவிட்டனர். இதனாலேயே அவர் அவலட்சணமானவர் என்று அழைக்கப்படுகின்றார். இவை புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விடயங்களாகும். அனைவருமே கீதையை கற்கின்றனர். பாரத மக்கள் சமய நூல்கள் அனைத்திலும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய உருவங்களையும் வைத்திருக்கின்றனர். ஆகவே அதனையிட்டு நீங்கள் என்ன கூற முடியும்? அவர்களது பக்தி கலப்படம் உள்ளது என்பதே அதன் அர்த்தமாகும். சிவனுடையது மாத்திரமே கலப்படமற்ற பக்தியாகும். சிவபாபாவிடம் இருந்து மாத்திரமே நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த ஞானம் வேறுபட்டதாகும். இது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.